Every morning when we wake up, we face a new day filled with the challenges.
நீதியின் முடிவு வரைந்தும் நிலைத்திருக்க நமது திறமை நமது சாட்சியின் பலத்திற்கும் நமது உரையாடலின் ஆழத்திற்கும் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கும். ஒவ்வொரு காலையும் நாம் எழுந்திருக்கும் போது வாழ்க்கையின் சவால்களால் நிரப்பப்பட்டிருக்கும் ஒரு புதிய நாளை நாம் எதிர்கொள்கிறோம். இந்த சவால்கள் அநேக வடிவங்களில் வருகின்றன. உடல் ரீதியான சவால்கள், பொருளாதார பின்னடைவு, உறவுகளின் வெறுசல், உணர்வுபூர்வமான சோதனைகள். வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற அநேக சவால்கள் தீர்க்கப்படலாம், மேற்கொள்ளப்படலாம். ஆயினும் மற்றவைகள் புரிந்து கொள்ள கடினமானவையும் மேற்கொள்ளப்படுவதற்கு சாத்தியமில்லாதாகவும் நாம் மறிக்கும் வரை அவைகள் நம்மோடே இருக்கலாம். தற்காலிகமாக நம்மால் தீர்க்க முடிகிற சவால்களில் நிலைத்திருக்கும் போது, நம்மால் தீர்க்க முடியாத சவால்களில் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது, வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற எல்லா சவால்களும் வெற்றிகரமாக நிலைத்திருக்க நாம் விருத்தி செய்கிற ஆவிக்குரிய பலன் நமக்கு உதவும் என்பதை நினைவு கூறுவது முக்கியம். சகோதர சகோதரிகளே, அவருடைய சமூகத்தில் நித்திய ஜீவனுக்காக தகுதி பெற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் தனித்தனியாக கற்றுக்கொள்ளும்படியாக நமது பூலோக இருப்பை வடிவமைத்த ஒரு நேசமுள்ள பிதா நமக்கு இருக்கிறார். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் வாழ்க்கையில் உள்ள ஒரு கதை இந்த கொள்கையை விவரிக்கிறது. தீர்க்கதரிசியும் அநேக கூட்டாளிகளும் அநேக மாதங்களாக மிசௌரி லிபர்ட்டியில் சிறை கைதிகளாக இருந்தார்கள். சிறைச்சாலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது அவர்களுடைய தற்போதைய வேதனைகளிலிருந்து பரிசுத்தவான்கள் விடுவிக்கப்படும்படி தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் தாழ்மையான ஜெபத்தில் கர்த்தரிடம் மன்றாடினார். நாம் எதிர்கொள்கிற சவால்களில் வெற்றிகரமாக நிலைத்திருந்தால் அது நமது முடிவான நன்மாயிருக்கும் என தீர்க்கதரிசியின் நமக்கு போதித்தல் கர்த்தர் பதிலளித்தார். இது ஜோசப்பின் வேண்டுதலுக்காக கர்த்தரின் பதில். என்னுடைய மகனே, உன்னுடைய ஆத்மாவுக்கு சமாதானம் உண்டுவதாக. உன்னுடைய இக்கட்டுகளுக்கும் உன்னுடைய உபத்திரவங்களுக்கும் ஒரு சிறிய சமயத்திற்கு மட்டுமே. பின்னர் நீ அதில் நன்றாய் நிலைத்திருந்தால் தேவன் உன்னை உன்னதத்துக்கு உயர்த்துவார். நீ உன்னுடைய சத்துருக்கள் யாவர் மீதும் ஜெயம் கொள்வாய். நமது நல்ல குணங்களுக்கு ஒரு பரீட்சையாயிருக்க வாழ்க்கையின் மூலமாக நமது பரணத்தை பரலோக பிதா அமைத்திருக்கிறார். நல்லது கெட்டது இரண்டு செல்வாக்களுக்கும் நாம் உள்படுத்தப்பட்டு பின்னர் நாம் எந்த பாதையை எடுத்துக்கொள்வோம் என நாமே தெரிந்திருக்க குணஸ்வாயீதம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண்டைய தீர்க்கதரிசி சாமுவேல் போதித்ததைப் போல, நீங்கள் சுதந்திர வாழிகளாயிருக்கீர்கள். நீங்கள் உங்களுக்கென்று காரியங்களை நடப்பிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதோ தேவன் உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை ஆக்கிறார். நாம் பரிபூர்ணம் இல்லாது இருப்பதாலும் நாம் தவறுகளை செய்வதாலும் அவர் சமூகத்திற்கு திரும்ப நமக்கு உதவி தேவைப்படுகிறது. போதனைகள் எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் பலியின் மூலமாக அவசியமான உதவி கொடுக்கப்படுகிறது. நமது வருங்கால ரட்சிப்பையும் மனம் திரும்புதலின் கொள்கையின் மூலமாக மேன்மை அடைதலையும் இரட்சகரின் பாவ நிறுத்தியின் பலி சாத்தியமாகிறது. நாம் நேர்மையாக உண்மையுள்ளவர்களாக மனம் திரும்பினால் நாம் சுத்தமுள்ளவர்களாக மாறி நமது தன்மையை மாற்றி நமது சவால்களில் வெற்றிகரமாக நிலைத்திருக்க பாவ நிறுத்தி உதவ முடியும். நிலைத்திருத்தல் என்பது இயேசு கிறிஸ்துவின் கோட்பாட்டிற்குள் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான கொள்கை. அது முக்கியமானது ஏனெனில் நமது நித்திய வருங்காலத்தின் தன்மை நீதியில் நிலைத்திருக்கும் நமது திறமையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தின் ரட்சிப்பை பின்னர் பரிசுத்தாவியின் வரமான அதையே நாம் பெற்ற பின்பு நாம் கிறிஸ்துவின் வார்த்தைகளை உண்டு கழித்து முடிவு பரிந்தம் நிலைத்திருந்து முன்னேறி செல்ல வேண்டும். இதோ நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என பரமபிதா உறவிக்கிறார். ஆகவே நமது பரலோக பிதாவின் அனைத்து ஆசீர்வாதங்களின் நித்திய ஜீவன் ஆகிய மகத்தானதை பெறும்படியாக பொருத்தமான நியமன பணியை நாம் நிறைவேற்றி அதை சார்ந்த உடன்படிக்கைகளை தொடர்ந்து கைக்கொள்ள வேண்டும். வேறு மாதிரி சொல்ல போனால், நாம் வெற்றிகரமாக நிலைத்திருக்க வேண்டும். நீதியில் முடிவு பரிந்த நிலைத்திற்க நமது திறமை நமக்கு நமது சாட்சியின் பலத்திற்கும் நமது உரையாடலின் ஆழத்திற்கும் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கும். நமது சாட்சிகள் பலமாக இருக்கும்போது நாம் உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மனம் மாறியவர்களாக இருக்கும் போதும் நமது தேர்ந்தெடுப்புகள் பரிசுத்தாவியினால் உணர்த்தப்பட்டு அவைகள் கிறிஸ்துவில் மயமாயிருக்கும் மற்றும் நீதியில் நினைத்திருக்க நமது விருப்பத்தை அவைகள் ஆதரிக்கும். நமது சாட்சிகள் பலவீனமாயிருந்தால் நமது உரையாடல் மேலோட்டமாக மட்டும் இருந்தால் பலவீனமான தேர்ந்தெடுப்புகளை செய்ய உலகத்தின் பொய்யான கலாச்சாரங்களால் நாம் ஏமாற்றப்படும் பெரிய அபாயத்தில் இருப்போம். சரீரத்தில் நிலைத்திருக்கவும் பின்னர் ஆவிக்குரியத்தில் நிலைத்திருக்கவும் தேவையான முயற்சிக்கு அதை ஒப்பிடவும் தேவையான முயற்சியை விவேக்க ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். என்னுடைய ஊழியத்திலிருந்து திரும்பி வந்ததில் மதிப்புக்குரியவரும் கலிபோர்னியா கல்லூரியில் ஆசிரியருமாயிருந்த ஒரு புகழ்பெற்ற பயிற்சியாளருக்காக கூடைப்பந்து விளையாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. கூடைப்பந்து விளையாட்டின் சமயம் ஆரம்பத்திற்கு முன்பு அவருடைய விளையாட்டு வீரர்கள் உடல் ரீதியாக தகுதியாயிருப்பதை பற்றி இந்த பயிற்சியாளர் மிக கவனமாக இருந்தார். பயிற்சி காலத்தில் எங்களில் யாராவது கூடைப்பந்தை தொடுவதற்கு முன்பு பள்ளிக்கூடத்தில் இருக்க குன்றுகளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மிக வேகமாக ஓட வேண்டும் என்பது அவருடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று. என்னுடைய ஊழியத்திலிருந்து நான் திரும்பி வந்த உடனேயே இந்த ஓட்டத்தின் என்னுடைய முதல் முயற்சியில் நினைவில் வந்தது. நான் சாகப்போகிறேன் என்று நினைத்தேன். இறுதியாக ஒரு லக்காக பயிற்சியாக அமைத்திருந்த நேரத்திற்குள் வந்தடைவதற்கு வாரக்கணக்கில் படியமான பயிற்சி தேவையானது. அந்த ஓட்டத்தை முடிக்க முடிகிறதில் அது ஒரு நல்ல உணர்வாக மட்டுமிருக்கவில்லை. இந்த இறுதிக்கோட்டை வந்தடைவதில் நான் மிக வேகமாக ஓடவும் இருந்தது. வெற்றிகரமாக கூடைப்பந்தாடுவதற்கு நீங்கள் தகுதியுள்ளவராக வேண்டும். நல்ல சரீர ஆரோக்கியமாயிருப்பது ஒரு நல்ல மதிப்பாயிருந்து அந்த மதிப்பே ஒரு அர்ப்பணிப்பு, பொறுமை மற்றும் சுய ஒழுக்கம். உங்களுடைய சரீரத்தை போலவே அதில் நிலைத்திருக்க நீங்கள் விரும்பினால் ஒரு சாட்சிக்கும் தேவையாயிருக்கிறது. ஆகவே நமது சாட்சிகளை நாம் எவ்வாறு தகுதியுள்ளதாக வைத்திருக்க முடியும்? கூடைப்பந்தாட்டத்தை வெறுமையாக தொலைக்காட்சியில் பார்ப்பதால் நமது சரீரங்களை கூடைப்பந்தாட்டத்திற்கு தகுதியுள்ளதாக்க முடியாது. அதே போன்றே பொது மாநாட்டை வெறுமையாக தொலைக்காட்சியில் பார்ப்பதால் நமது சாட்சிகளை தகுதியுள்ளவையாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் கொள்கை அடிப்படைகளை நாம் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் அவற்றின்படி வாழ நம்மால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக முயற்சி செய்ய வேண்டும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் மாறுகிறோம். அப்படித்தான் ஒரு நிலைத்திருக்கும் சாட்சியை நாம் கட்டுகிறோம். வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவின் தன்மைகளை பின்பற்றுவது நமக்கு விருப்பமாயிருக்கிறது. அது ஆவியில் ஆயத்தமாயிருப்பதற்கு அத்தியாவசியமானது. ஆவிக்குள்ள ஆயத்தமாயிருப்பது என்றால் நாம் ஆவிக்குரிய சக்தியும் பலத்தையும் விருத்தி செய்திருக்கிறோம் என அர்த்தம். நாம் ஆவிக்குரியதில் நல்ல தகுதியுள்ளவர்களாயிருப்போம். நாம் ஆவிக்குரியதில் அத்தகைய தகுதியுள்ளவர்களாயிருப்போம் என்பது நாம் தொடர்ந்து நன்மையானவற்றை தேர்ந்தெடுப்போம் என்பதாகும். நமது விருப்பத்தில் நாம் அசைக்க முடியாதவர்களாகவும் சுவிசேஷத்தில் வாழ திறமை உள்ளவர்களாகவும் மாறுவோம். ஒரு பெயர் தெரியாத கவிஞன் ஒரு சமயம் சொன்னான், நதியால் கரைக்க முடியாத ஒரு பாறையாக நீங்கள் மாற வேண்டும். அன்றாடம் நாம் சவால்களை எதிர்கொள்ளுதல் ஒவ்வொரு நாளும் நமது ஆவிக்குரிய சக்தியை வளர்ப்பது முக்கியமானதாகும். ஆவிக்குரிய சக்தியை நாம் விருத்தி செய்ய போது உலகத்தின் பொய்யான கலாச்சாரம் அப்படியே நம்முடைய அன்றாட தனிப்பட்ட சவால்கள் நீதியில் நிலைத்திருக்க நமது திறமையின் மீது சிறு எதிர்வு இருக்கும். ஆவிக்குரிய சக்தியின் மகத்தான எடுத்துக்காட்டுகள் நமது சொந்த குடும்பத்தின் வரலாறுகளிலிருந்து வருகிறது. நமது முன்னோர்களின் அநேக கதைகளின் மத்தியிலிருந்தும் நிலைநிற்பதின் ஊக்குவிக்கும் தன்மைகளை காட்டுகிற எடுத்துக்காட்டுகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த கொள்கையை என்னுடைய குடும்ப வரலாற்றின் ஒரு கதை விவரிக்கிறது. இங்கிலாந்து யார்க்ஷயரில் 1856 என்னுடைய கொள்ளு தாத்தா ஜோசப் வாட்சன் மேனஸ் பிறந்தார். என்னுடைய குடும்பத்தினர் இங்கிலாந்தில் சபையில் சேர்ந்து பின்னர் சால்ட் லேக் சிட்டிக்கு பயணமானார்கள். 1853 அவர்கள் எமிலி கீஃபை திருமணம் செய்து 8 பிள்ளைகளுக்கு அவர் பெற்றோர் ஆயினர். அவருக்கு 53 வயதாயிருந்தபோது ஒரு முழுநேர ஊழியக்காரராக 1910 ஜூன் மாதம் ஜோசப் அழைக்கப்பட்டார். அவருடைய மனைவி மற்றும் 8 பிள்ளைகளின் ஆதரவோடு அவருடைய ஊழியத்தில் ஊழியம் செய்ய அவருடைய சொந்த நாடான இங்கிலாந்துக்கு அவர் திரும்பி வந்தார். ஏறக்குறைய 2 உண்மையாக ஊழியம் செய்த பின்பு இங்கிலாந்து குளாசஸ்டரில் நடந்த ஞாயிறு பள்ளிக்கூடத்தில் பங்கெடுக்க சைக்கிளில் அவர் கூட்டாளியோடு போய்கொண்டிருந்தார். அப்பொழுது சைக்கிளின் சக்கரத்தின் டயர் வெடித்தது. எவ்வளவு பாதிப்படைப்பட்டிருக்கிற பார்ப்பதற்காக அவர் சைக்கிளிலிருந்து இறங்கினார். பாதிப்பு அதிகமாயிருந்ததை அவர் கண்டதாலும் அதை சரிப்படுத்த அதிக நேரம் எடுக்கும் என்பதாலும் அவருடைய கூட்டாளியிடம் முன்னால் போய் ஞாயிறு பள்ளியை ஆரம்பிக்கும்போது பின்பு சீக்கிரத்திலே அவர் வந்து சேர்ந்து கொள்வதாகவும் சொன்னார். இதை சொல்லி முடிந்த பிறகு அவர் தரையில் விழுந்தார். மாரடைப்பால் உடனே அவர் மறித்து போனார். இந்த வாழ்க்கையில் தனது மனைவியும் 8 பிள்ளைகளையும் ஜோசப் வாட்சன் மேனஸ் மீண்டும் பார்க்கவில்லை. அவருடைய உடல் சால்ட் லேக் சிட்டிக்கு கொண்டு வரப்பட்டு பழைய வாட்டர்லூ அசம்பிளி அரங்கத்தில் அவரது அடக்க ஆராதனை நடந்தது. அவரது அடக்க ஆராதனையில் 12 அப்போஸ்தலர் குடும்பத்தின் மூப்பர் ஆந்தனி டபிள்யூ ஈவன்சன் கொடுக்கப்பட்ட உரை வாழ்க்கை, மரணம் மற்றும் நிலைத்திருத்தலை பற்றி ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு போதிக்கிறது. இதுதான் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கிறது. மரணத்தின் தற்காப்பை பற்றியல்ல, ஆனால் ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் உள்ள நம்பிக்கையின் மூலமாக அதை சொல்லுவதே. இது ஜோசப் மெனஸுக்கு பொருந்து. நீதியில் விசுவாசத்தில் விசுவாசத்திற்கு உண்மையுள்ளவர்களாக மனிதர்கள் தங்கள் ஜீவனை கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதில் இது நமக்கு ஆனந்தத்தையும் ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. நிலைத்திருத்தலின் எடுத்துக்காட்டையும் எனது கொள்ளு தாத்தாவால் விவரிக்கப்பட்ட ஆவிக்குரிய சக்தியும் என்னால் முடிந்த அளவிற்கு பின்பற்ற இந்த குடும்ப கதை எனக்கு உணர்த்துதலாயிருக்கிறது. ஜோசப்பின் மரணத்திற்கு பின் நிச்சயமாக தாங்குவதற்கு வாழ்க்கை ஒரு பெரும் சுமையாயிருந்த அவருடைய மனைவி எமிலியின் விசுவாசத்தாலும் நான் உணர்த்தப்பட்டேன். அவர் தனியாகவே தன்னுடைய 8 பிள்ளைகளையும் வளர்த்து வரும்போது தன்னுடைய எஞ்சியிருந்த வாழ்க்கையை விசுவாசத்துக்கு உண்மையுள்ளவராக செலவழித்த போது அவருடைய சாட்சி பலமாகவும் அவருடைய மனமாற்றம் முழுமையானதாயும் இருந்தது. அப்போஸ்தலனாக பவுல் சொன்னான், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த பூமியில் நமக்கு முன்பாக நியமித்திருக்கிற ஓட்டம் தடைகளால் நிரப்பப்பட்டிருக்க ஒரு நிலைத்திறனின் ஓட்டம். இந்த ஓட்டத்தின் தடைகள் ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்கும் போது எதிர்கொள்ளும் சவால்களே. ஓட்டத்தை ஓடவும் நமது நடத்தையின் சுவாதீனத்தை நடப்பிக்கவும் நல்லவற்றிலும் கெட்டவற்றுக்கும் இடையில் நாம் தேர்ந்தெடுக்கவும் இங்கே பூமியில் நாம் இருக்கிறோம். மதிப்புடனும் வெற்றிகரமாகவும் ஓட்டத்தை ஓட முடிக்கவும் நமது பரலோக பிதாவிடம் திரும்பி போகும் அர்ப்பணிப்பின் பொறுமையின் சுய ஒழுக்கத்தின் கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். ஆவிக்குரிய தகுதிக்குள் நாம் போக வேண்டும். ஆவிக்குரிய சக்தியை நாம் விருத்தி செய்ய வேண்டும். உண்மையான மனமாற்றத்திற்கு நடத்துகிற பலமான சாட்சிகள் நமக்கு தேவையாயிருந்து அதன் விளைவாக நாம் எதிர்கொள்கிற எம்மாதிரியான சவால்களாயிருந்தும் நமக்குள்ளே உள் சமாதானத்தையும் பலத்தையும் நாம் காண்போம்.
The inner peace and strength needed to endure whatever challenges we may face.
ஆகவே ஒவ்வொரு காலையிலும் எந்த சவால்களுடன் நீங்கள் விழித்தெழுந்தாலும் நீங்கள் விருத்தி செய்கிற கர்த்தரின் உதவியுடன் நிறைந்திருக்கிற ஆவிக்குரிய பலத்துடனும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதைப் போல ஓட்டத்தின் முடிவில் நம்பிக்கையை பெறுவீர்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் விதேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக தேவன் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். என்னுடைய சாட்சியும் ஒரு நேசமுள்ள பிதா இருப்பதையும் இந்த காலத்தில் இந்த பூமிக்கு நமக்காக கொண்டு வரப்பட்ட மகிழ்ச்சியின் நித்திய திட்டத்தையும் நான் சாட்சி அளிக்கிறேன். நமக்குள்ளே நிலைத்திருக்கிற பலத்தை விருத்தி செய்ய நம் அனைவரையும் கர்த்தரின் ஆவி உணர்த்துவதாக.
இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தில் ஆமேன்.